ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவானுடைய கிருபையினாலேதான் அவனை பத்தியதான விஷயங்கள் நாம கேட்க முடியும். பகவான பத்திய விஷயங்கள் பேசறதுக்கும் அவனுடைய அனுகிரகம் வேணும். நிச்சயமா இது ரெண்டும் நமக்கு இருக்கு. அதை உபயோகப்படுத்திக்கிறது நம்முடைய கையில இருக்கு. 24 மணி நேரம் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், சரியா? 24 மணி நேரத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கிறதுன்றது அவரவர்கள் கையில தான் இருக்கு. பேச சக்தி உலகத்துல 90% எனக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்கிற சக்தி. அப்ப இதுல எதை கேட்கிறோம், எதை பேசுறோம் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டிய ஒரு புத்திய சுவாமி நமக்கு கொடுத்திருக்க. எதை பேசினால் நமக்கு நன்மையோ அதை பேசணும், எதை கேட்டால் நமக்கு எப்பொழுதும் நன்மையோ அதை கேட்கணும். ஆனா பல விஷயங்கள் அப்ப கேட்கும்போதோ அப்ப பேசும்பொழுதோ அப்ப படிக்கும்பொழுதோ நன்மையாக்க மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விஷயங்களை நினைச்சாலோ அதை பத்தி யோசிச்சாலோ பயமோ அருவறுப்போ வெறுப்போ கோபமோ குற்ற உணர்ச்சியோ நம்மிடத்துல வரும். இப்ப ஒண்ணும் வேண்டாம், கோபத்துல யாருடைய கத்துக்கிறதுன்னு கத்தணும் வச்சுக்கோங்களேன், கத்தி முடிச்சா நமக்கு ஒன்னும் சமாதானம் இருக்கிறது இல்லை, நம்ம அப்படி கத்திருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுறது இல்லையா. அப்ப எந்தெந்த விஷயங்களை எப்படி பேசணும் எல்லாமே இருக்கு, நாம புரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்காகத்தான் சத்விஷயங்கள் கேட்கறது. மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கான உத்தமமான வழிகாட்டிகள், ரொம்ப உத்தமமா வழிகாட்டுறது. நம்மளை வந்து நம்ம பண்ற தவறு என்னன்னு நமக்கு புரிய வைக்கிறது. அதுதான் நம்முடைய இதிகாச புராணங்களுடைய பெரிய பலம். என்னன்னா நம்முடைய தவறு என்ன அப்படின்னு நாம் உணரும்படியா செய்யறது, அதானே விசேஷம். தன்னைத்தான் உணர்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது உணர்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றதுதான் இதிகாச புராணங்கள். அதனுடைய சாரத்தை பெண் பிள்ளை அத்தனை அழகா ஜோரா பேசறா. அதனாலதான் பெண் பிள்ளை வாக்கியம் ஒவ்வொரு நாளும் எப்படாப்பா வரும், எப்படாப்பா கேட்கலாம் அப்படின்னு தோன்றது இல்லையா. சொல்றவாளுக்கும் ஆனந்தம், கேட்கிறவாளுக்கும் ஆனந்தம், இதை நினைக்கும் பொழுதும் ஆனந்தம். ஒரு விஷயம் சொல்றோம் பெண் பிள்ளை வாக்கியத்துல, இப்போ ஒரு விஷயம் சொல்றோம்னா அது யோசிக்க 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 சம்பந்தமா எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லையா. இப்பேற்பட்ட விஷயங்கள் அவள் பேசியிருக்கா. இதிகாச புராணங்கள்ல கூட இப்படி ஒரு சம்வாதம், ரசமயமான சம்வாதம் காண கிடைக்கிறது இல்லை. ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப். இந்த காலத்துல கலியுகத்துல பார்த்தோம்னா எல்லாம் ஃபாஸ்டா வேணும், சுலபமா இருக்கணும், பெரிய பிரயோஜனம் தரணும். இது கலியுக தர்மம். அதுக்கு எக்ஸாக்டான ஒரு மருந்து தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அன்னைக்கு கூட என்னிடத்துல ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், சுவாமி இது ஏன் ரகசியம்னு சொல்லணும், திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தைகள்னு சொன்னா போதாதா அப்படின்னா. அப்ப பகவத் சங்கல்பத்தினால அடியேன்னு சொன்ன. இது வெறும வாக்கியங்களா அப்படி தூரத்திலேயே படிச்சுட்டு வந்தா பெருசா ஒன்னும் புரியாது. அப்ப ரகசியம் உள்ள நுழைஞ்சு ஒரு விஷயமா கேட்டோம்னா இதனுடைய ஆழம் புரியும். அதனாலேதான் இது வெளியிலேருந்து படிச்சா வெறும பல வார்த்தைகளுக்கு பல வாக்கியங்களுக்கு அர்த்தமே தெரியாது. அதை தவிர இது ஏன் ரகசியம் அப்படின்னா இந்த விஷயங்களை கேட்க கேட்க நம்ம மனசுக்குள்ள ரகசியமான ஒரு மாற்றம் உண்டாகிறது. மனசே ரகசியமானது, அதுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு மாறுதலை இந்த பெண் பிள்ளை கொண்டு வரா. அதனாலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு பெரியவா பேசுறனா ரொம்ப உயர்ந்த விஷயத்த அவள் பேசுறா. அதுல அடுத்த வாக்கியம் சொல்றா, இருமாலை இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. ரொம்ப அழகு. வால்மீக மகரிஷி, அந்த வால்மீக மகரிஷி விசேஷமானவர். யாராக இருந்தாலும் பகவான அடைய முடியும் அப்படின்னு நிரூபணம் பண்ண ஒருத்தர் வால்மீகி மகரிஷி. ரத்னாகரன்ற கொள்ளக்காரன் தான், அந்த கொள்ளைக்காரன் கொலை பண்ணி கொள்ளையடிச்சு தன் குடும்பத்தை காப்பாத்திண்டு வரார். ஒரு சந்தர்ப்பத்துல காட்டு வழியா பயின்றிருக்கிற நாரத மகரிஷிய வழிமறிச்சு வழிப்பறி பண்ண முயற்சிக்கிறார். அப்ப நாரத மகரிஷி சொல்றார், நீ கொள்ளையடிக்கிற பொருள் எதுவுமே என்னிடத்துல இல்லை, என்கிட்ட இருக்கிற பொருளை உன்னால கொள்ளையடிக்க முடியாது. இதுதான் அந்த மகாத்மாக்களுடைய வாக்கியங்கள். நீ கொள்ளையடிக்கிற மாதிரி பொருள் தங்கமோ பணமோ உயர்ந்ததான லௌகீகமான வஸ்துக்கள் என்னிடத்துல எதுவும் இல்லை, என்னிடத்துல இருக்கிற பொருளை உன்னால கொள்ளையடிக்க முடியாது. அவரிடத்துல என்ன இருக்கு? நாராயண நாமஜபம், உள்ளுக்குள்ள இருக்கிற நாராயணன், அதை கொள்ளையடிக்க உன்னால ஆகாதுன்ற சொன்ன உடனே வால்மீகி கேட்டார், அது என்ன உங்களிடத்துல நான் கொள்ளையடிக்க முடியாத வஸ்துன்னு? நாரதர் சொன்னார், அதே வஸ்து உன்னிடத்துலயும் இருக்கு, எல்லாரிடத்துலயும் இருக்கு, அது இருக்கட்டும், நீ இதுக்கு இவ்வளவு பாபம் பண்றியே, அந்த பாபத்தினாலே என்ன சுகம் அப்படின்னார். அவர் சொன்னார், என் குடும்பத்தை காப்பாத்துறேன், யார் எக்கெடுக்கிட்ட எனக்கு என்ன, எனக்கு சுகம் தரவர்களை சுகப்படுத்த வேண்டிய தர்மம் என்னுடையது, அதனால கொள்ளையடிக்கிறேன், கொலை பண்றேன். சரிப்பா, இதனாலே பாபம் சம்பவிக்கும், அவர்கிட்ட பாபம்னா என்ன, இப்படி அடுத்த வாழை கஷ்டப்படுத்தி நீ உன் உடம்ப வளர்க்கிறாய், உன் குடும்பத்தை வளர்க்கிறாய் இல்லையா, இது பாபம். இது என்ன ஆகும்னா பின்னாடி உன் குடும்பத்தையும் உன்னையும் படாத பாடுபடுத்தும். எதெல்லாம் பகவானுக்கு பிடிக்காதது, எதெல்லாம் மனிதன் வாழ்வதற்கு விரோதமான முறைகளோ அது எல்லாமே பாபம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான். அவன் சொன்னான், அப்ப இந்த பாபங்கள் எல்லாம் என் குடும்பத்தாருக்கும் தானே பங்கு உண்டு. நாரத சிரிச்சா, அது எப்படிடா, வலியில பங்கு உண்டா இல்லையே, தூக்கத்துல பங்கு உண்டா இல்லையே, பசியில பங்கு உண்டா இல்லையே, அதுபோல பாபத்திலையும் பங்கு கிடையாதப்பா. சரியா அப்படின்னு நம்பல, சரி நீ வேணா வீட்டுல போய் கேட்டுட்டு வா அப்படின்னு. இந்த வால்மீகி, இந்த ரத்னாகரன் அழகா அவர் ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு போயிட்டார். வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறார், அம்மா அப்பா மனைவி குழந்தை. மனைவி சொல்லிட்டா, உங்களை நம்பி வந்தேன், என்னை காப்பாற்ற வேண்டியது உம்முடைய தர்மம், உம்முடைய பாபத்துல எனக்கு பங்கு கிடையாது. சாஸ்திரப்படியே புருஷனுடைய புண்ணியத்துல தான் மனைவிக்கு பங்கு உண்டு, ஒழிய புருஷனுடைய பாபத்துல மனைவிக்கு பங்கு கிடையாதுன்னு இருக்கு. அதே மனைவி பண்ணக்கூடிய பாவத்துல புருஷனுக்கு பங்கு உண்டு இருக்கு, ஏன்னா இவனை நம்பி வந்ததுனாலே. பிள்ளை சொல்லிட்டான், அப்பா நீ சின்ன பையலா இருக்கும்போது உன்னுடைய அப்பா அம்மா உன்ன வளர்த்தா, இப்ப என்ன வளர்க்கிற, நீ வளர்க்கிற, அதனால எனக்கு பங்கு கிடையாதுன்னுட்டான். அப்பா அம்மா சொல்லிட்டா, உன்னை பெத்ததே பாவம், வளர்த்ததே பாவம், இது உன் பாவத்தை வாங்கிக்கணும், போடா பயலேன்னுட்டா. அப்ப யாரும் தன்னுடைய பாபத்தை வாங்கிக்கிறதுக்கு இல்லேன்னு தெரிஞ்ச உடனே துக்கப்பட்டு ரத்னாகரன் நாரதர் இடத்துல வர, நாரதர் சொல்ற, கவலைப்படாதே, உன் பாபத்தை எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராமானு ஜபி அப்படின்னு, ரொம்ப சுலபமான அக்ஷரம் இல்லையா, ராமானு ஜபின்னார். ஆனா இவருக்கு பாபத்தினாலே ராமான்ற வார்த்தை வரமாட்டேங்கிறது, சரியா வரமாட்டேங்கிறது, அதுன ராமாதானே, இது நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். புண்ணியம் இருந்தா தான் ராமான்ற வார்த்தை வரும். எத்தனையோ பேர் இடத்துல சொல்லுவோம், நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு. நானும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன்வா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் சொல்லல ஒழிய, நான் ராமநாமத்தை ஜபிப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். நான் ராமநாமத்தை ஜபிக்க மாட்டேன்னு சொன்னா கூட புண்ணியம் இருக்கு, சரியா, அவருக்கு வரலையா. கடைசியில நாரதர் பார்த்தா எதிர்க்கிற ஒரு மரத்தை காட்டி, என்னடா மரம், மராமரம் அப்படின்னார். இதையே ஜபிச்சுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் அந்த மராமரத்துக்கு முன்னாடி உட்காந்து மராமராமராமராமராமராமராமரக அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் மரம் சொல்ல மாட்டான், மராமரம் மராமரம் மராமரம்னு ஜபிச்சுட்டு இருக்கார். ஒரு சீதியில இந்த இம் அப்படி விட்டு போயிடுது, மராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமரம் மராமரம் 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 ஆகி, அதுக்கப்புறம் மராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமரான் ஆகி, ஒரு சீதியில மராமராமராமராமராமராமராம் ராம 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 ஜெபிச்சுட்டு இருக்கார். அந்த பாவம் போக 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 மரா மரா அப்படின்ற வார்த்தை ராமா ராமா ராமான்னு மாறிடுச்சு. சரியா பகவானே இவர் நாக்கு அப்படி பெறல வச்சுட்டான், ராமான்னு அழகா நாக்கு பிறண்டது. குரு சங்கல்பம் பண்ணி ஒருத்தனை நாம ஜபம் பண்ண வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா சத்தியமா நாம ஜபம் வந்தே தீரும். அதனாலதான் ஒரு குருமுகமா மந்திர உபதேசம் வாங்கிக்கணும்னு பெரியவா சொல்றான். ஏன்னா அவர்கள் அத்தனை தூரம் அதை ஜபிச்சு பகவத் சிந்தனையில இருந்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா. அனுபவம், அனுபவத்துல இருக்கிறவா சொன்னா தானே சைக்கிளே ஓட தெரியாது ஒருத்தன், சைக்கிள் ஓட்டதா ரொம்ப ஈஸி, அதெல்லாம் ஒரு நாள்ல கத்துட்டு இருக்கலாம் அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியும்? நான் புக் எல்லாம் வாசிச்சிருக்கேன், நிறைய பேர் சைக்கிள் கத்துக் கொடுக்கறத நான் பாத்திருக்கேன், நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன், எனக்கு சைக்கிள் ஓட்டதெல்லாம் உனக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பினா அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். அது போல இந்த காலத்துல ஒண்ணு குருவெல்லாம் ஒன்னும் நம்ப முடியல, நானா எனக்கு இந்த நாமம் பிடிச்சிடுது, நானா ஜபிக்க போறேன். அது ஜபிக்கலாம், ஆனால் ஒரு குரு மூலமா வரும்பொழுது அதற்குரியதான பலம் ஜாஸ்தி தான். நமக்கு தெரிஞ்ச நாமமா இருக்கலாம், ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா, எல்லாம் வார்த்தையா இருக்கப்படாது, அதற்குள்ள ஒரு பலம். எட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சரியா. அதனால ஒரு குரு மூலமா தான் வரணும். ஆனா குருவே இல்லையே அப்படின்னா ராமானுஜர் சங்கர் நினைச்சு நல்ல குருவை காட்டுங்கோ, பகவானத்துல பிரார்த்தனை பண்ணுங்கோ, தானாகவே பகவான் சத்குருவை கொடுப்பான். இல்லாடி இப்ப இந்த பகவான் நாமத்தையும் உபதேசமா எடுத்துன்னு கூட ஜபிங்கோ. ஆச்சரியமா ஒரு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார், பகவான் ஜபிக்க வச்சுட்டான், குரு பலம் வீண் போகாது, குரு கிருபை தோத்து போகாது, அவ்வளவு அழகா ஜபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜபிச்சு 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 தன்னிலை மறந்தார், தாயாருன்னு மறந்தார், சுத்தி நடக்கிறத மறந்தார். சுத்தி வர கரையான் புற்று அழகா கட்டெடுத்து ஜபிச்சுண்டே இருக்கார். அப்படி ஒரு ராம நாம ஜபம், ராம 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 ராமநாமத்துக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டே. குலம் தரும் செல்வம் தந்திடும்னு திருமங்கையாழ்வார் சொல்ற மாதிரி ரொம்ப அழகா ராமநாம மகிமையே கம்பன் சொல்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, எம்மையே ராமவின் இரண்டெழுத்தினால். அப்பேற்பட்ட ராமநாமம் ஜெபிச்சு 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 ராமநாமத்தில் அப்படியே தன்னை மறந்தா வரும். நீங்களும் விடாம ஜெபிச்சல்னா வரும், கவலையே வேண்டாம். ஆச்சரியமா ஜெபிச்சுட்டே இருக்காது. ஒரு சிதியில உடம்பெல்லாம் கரையான் அடிக்க ஆரம்பிச்சுடுது. இப்ப பிரம்மதேவர் பிரத்யக்ஷமா வந்து அழகா தன் கமண்டல ஜலத்தை எடுத்து அந்த புத்தில தெளிச்சு அந்த புத்தெல்லாம் கரைய வச்சு ஹே வால்மீகி அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வால்மீகின்னு பேர். வால்மீகம் அப்படின்னா புற்று, அந்த புற்றுலேருந்து வந்ததுனாலே வால்மீகி மகர்ஷி. ரத்னாகரன்ற கொள்ள ராமநாம பலத்தினால் குரு கிருபையினாலே வால்மீகி மகர்ஷியா மாறினார். அழகா ஆச்சரியமா வால்மீகி மகர்ஷியா ஆயிட்டார். விடாம ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சார். அப்பதான் நாரத மகர்ஷி பகவான் திரும்ப அனுப்பினான். அப்பதான் வால்மீகி மகர்ஷி அழகான வசத்தியான ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும், யார் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்ல, அப்ப சம்க்ஷேப ராமாயணமாக நாரத மகர்ஷி வால்மீகிக்கு ராமாயணம் முழுக்க சொல்றார். அத கேட்டு அசந்து போறார் வால்மீகி மகர்ஷி. அவ்வளவு சிரேஷ்டமா, அவ்வளவு வசத்தியா, அவ்வளவு வசத்தியா, ராமன் அவ்வளவு பெரிய குணங்குவானா, இத்தனை குணம் உடையவனா அந்த ராமன் அப்படின்னு மயங்கி போறார். மயங்கி போறார், அதுலேயே தலைச்சிருக்கார். பகவத் சங்கல்பத்தினாலே ராமனே வால்மீகி மகர்ஷிய தன்னுடைய சரித்திரத்தை எழுத தூண்டினார். அழகா எழுதுறார். வால்மீகி ராமாயணம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ராவண வதம் அந்த மாதிரி வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளவு அழகா 24,000 ஸ்லோகம் ராம பட்டாபிஷேகத்தோட பூர்த்தி பண்ணுவார். அழகா வால்மீகி மகரிஷி ஜோரா எழுதுறார். பகவான் பார்த்தான் அவ்வளவு ராமநாமம் ஜபிச்சிருக்கார். அதுக்கு அனுகிரகமாக தான் ராமாயணம் எழுதுற ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்துட்டார். ராமநாமத்தை ஜபிச்சா, அது நம்ம ராமத்தை ஜபிச்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், பகவான் யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன கொடுக்கலாம், இதை விட பெருசா என்ன கொடுக்கலாம், அவன் யோசிப்பான். இப்ப ஒரு குழந்தை சமத்தா இருக்குன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணா அப்பா அம்மா யோசிக்கிறாளோன்னு. அது போலே சுவாமி யோசிச்சுட்டே இருக்கார். நம்முடைய நன்மையை பத்தி நாம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நன்னா புரிஞ்சுக்கோ. நம்ம எல்லாருக்கும் அப்பப்ப ஒரு சுய பச்சாதாபம், ஒரு கவலை வந்துடும், என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு. நம்மளுடைய நன்மையை யோசிக்கிறதுக்கு தெய்வம் இருக்கே, அந்த நம்பிக்கை பூரணமா வரும். என் நன்மையை யோசிக்க என் பகவான் இருக்கான், என் நல்லதை யோசிக்க என் பகவான் இருக்கான், என்னுடைய நல்லதை காப்பாத்தி கொடுக்கறதுக்கு என் பகவான் இருக்கான், என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு என் பகவான் இருக்கான், என் வாழ்க்கையை நான் வாழறதுக்கு உதவி பண்ண பகவான் இருக்கான். இந்த சிந்தனை தான் நிறைய வரணும். அப்ப பகவானே தீர்மானம் பண்ணான் வால்மீகி மகரிஷிய ஸ்ரீமத் ராமாயணம் எழுத வச்சுட்டான். வால்மீகி மகரிஷி பார்த்தார் இது லோகத்துல பிரகடனப்படுத்தணும், ஜனங்களுக்கு இந்த துக்கம் எல்லாம் மாறணும்னா ஸ்ரீமத் ராமாயணம் தகுந்த ஒரு விஷயம், அத்தனை ஒரு விசேஷம், வேதஸ்வரூபம். அவ்வளவழகா 24 அக்ஷரம் காயத்ரி மந்திரத்தினுடைய வியாக்கியானம் அப்படின்னு தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை பெரியவா சொல்றார். அப்பதான் பகவான் அழகா பட்டாபிஷேகம் எல்லாம் கழிஞ்சாச்சு, தாயார் பெருமாளும் சௌக்கியமா இருக்கா, தாயார் கர்ப்பவதி ஆயிடுறா. அவ பாட்டு கர்ப்பவதியா இருக்கா. அப்பதான் ஒரு வண்ணான் தன் மனைவிய திட்டான். ஒரு நாள் ராத்திரி அவள் போயிட்டு வந்துட்டா, அவ பிறந்தாதுக்கு போன அவன் கிட்ட சொல்லிட்டு போகல, அது தனி கதை விட்டுருவோம். உடனே அவன் சொல்றான் கிண்டலா, நீ எங்க வேணா போயிட்டு வந்தா உன்னை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணு ராமன் கிடையாதுடி, சீத மாதிரி அவ பாட்டு எங்கேயோ இருந்துட்டு நான் ஏத்துக்க முடியுமோ அப்படின்ட்டான். ஏற்கனவே சீதா மாதா அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய பதிவிரதா தன்மைய நிரூபணம் பண்ணிட்ட, அதுலயும் பகவான் சீதைய பரிசோதனை பண்ணல, சீதைய லோகத்துல பிரகடனப்படுத்தினா. நிறைய பேர் தப்பா பேசுறான். ராமன் ரொம்ப அழகா சொல்றான், கண்ணோவு உள்ளவனுக்கு ஒரு ஜோதிய பார்த்தா எப்படி கண் கூசுமோ கண் வலிக்குமோ அது போலே எனக்கு அப்படின்னா. அப்ப பகவான் தோஷம் தன்னிடத்துல இருக்கிறதா சொன்னானே ஒழிய சீதைய தோஷம் உடையவள்னு சொல்றா. விஷயம் தெரிஞ்ச பெரியவா ரொம்ப தெளிவா பேசுறா. அறகுறையா புரிஞ்சின்றவாத ராமனை கேவலப்படுத்துறா, அவ்வளவு பெரிய தப்பு, அது எப்படி ராமன் தப்பா நடந்துப்பான். அப்ப நமக்கே ராமன் மேல நம்பிக்கை இல்லைன்னா இது கொஞ்சம் அசிங்கமான விஷயம், அவ்வளவுதான் வேற சொல்ல முடியும். இதை பத்தி பேசுற தெளிவா புரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பெரியவா இடத்துல கேட்டுக்கணும். நம்மளா இஷ்டத்துக்கு தோன்றபடி எல்லாம் கர்ணன் வசத்தி ராமன் தாழ்த்தி ராமனே சந்தேகப்பட்ட இஷ்டத்துக்கு உளரப்படாது. புராண இதிகாசங்களை தெரிஞ்சுட்டு பேசணும். தெரியலன்னா தெரிஞ்ச பெரியவாளிடத்துல கேட்கணும். அது மாதிரிலாம் பெரியவா இருக்கலாம், நீங்க இன்டர்நெட்ல தெரியனாலும் பெரியவாள்லாம் கிடைக்க மாட்டான். சரியா, பெரியவாள்லாம் பல இடங்கள் அவ பாட்டுக்கு இருக்கா. அழகா அவ கிட்ட விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு கூகுள்ல உட்கார்ந்துட்டு சத்குரு யார் அப்படின்னு கேட்டா கூகுள் சொல்லுமா? கூகுள் பாவம், நீங்க எதை கேட்டாலும் எல்லாத்துலயும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். அதில் திருப்பி செலக்ட் பண்ற வேலை உங்களோடையதுதான். புரிஞ்சுதோ? நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் கூகுள்ல வர்றது எல்லாமே ஆத்தன்டிக்கேட்டட் இன்ஃபர்மேஷனே கிடையாது. திருப்பதி பாலாஜி பெருமாள் ட்ரெஸ்ட் வித் ஃபுல் டைமண்ட்ஸ், வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் இந்த மாதிரி தரிசனம் உண்டு, இது டிடிடிஏ இந்த படத்தை வெளியிட்டு இருக்குன்னு சொல்றான். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது ஒரிஜினல் திருப்பதி பெருமாளே கிடையாது. ஏதோ ஒரு கோவிலுடைய ஒரு மூர்த்தி போட்டோ எடுத்து போட்டிருக்காரு, திருப்பதி பெருமாளே கிடையாது. இந்த மாதிரி திருப்பதி அரிய வீடியோ நிறைய விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வர்றது எதுவுமே ஆத்தன்டிக்கேட்டர் கிடையாது. அவாவா தோன்றதெல்லாம் இந்த மழை விஷயங்களை என்ன பாடுபடுத்துறது பாக்கிறோம் இல்லையா? பல விஷயங்கள் பொய்யான தகவல் தான் பரப்பப்படுகின்றன. இவா காணாம போயிட்டா தயவு செஞ்சு இவாளை கண்டுபிடிச்சு கொடுங்க, இவாளை அண்ணா தம்பி தெரில அப்பா அம்மா தெரில இல்லடிங்க பிளட் டோனர். ரொம்ப 99% பொய்யான தகவல்கள் தான் சோசியல் மீடியால உலாவின் இருக்கு. நன்னா பாத்துக்கோங்க, ஜாகிரதையா இருந்துக்கோங்க. சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதை பத்தி தெரிஞ்சவாடத்தை கேட்டு அது உண்மையானான் புரிஞ்சுண்டு ஒரு விஷயத்த ஃபார்வர்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு நியாயம் வேணும், ஒரு காரணம் இல்லாம சும்மா இஷ்டத்துக்கு எதையோ ஒன்றெல்லாம் தகவல்களை பரப்பப்படாது. கூகுள தேடினு நீங்க நல்ல விஷயம் தெரிஞ்சவாயிரம் கண்டுபிடிக்க முடியாது, சரியா? கூகுளே பாவம் குழம்பி கிடக்கிறது. நாங்கள்லாம் புரட்சிகாரமான பெண்கள், ராமன் சொன்னா கேட்டுருவோமா? ராமன் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லாத ஒரு விஷயத்த ராமன் சொன்னா, ராமன் சொன்னா, ராமன் சொன்னா, ராமன் என்னதான் பண்ண முடியும்? பாவம், யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இந்த வண்ணான்னு சொல்லிட்டான், போடி நீ நான் ராமனா, நீ எங்க வேணா போயிட்டு வந்தா உன்னை ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு. இந்த விஷயம் ராமன் காதல விழுந்துடுத்து. இப்ப பகவான் பார்த்தார், இத காரணம் கொண்டே வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். இதுதான் பகவான் எலியில என்னடா, எல்லா இடத்தையும் தன் பேரை எடுத்துப்பார், ஆனா தன் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, எதுக்கு வால்மீகிக்கு அனுகிரகம்னா, அவர் நல்லழகா ராமாயணம் எழுதிட்டாராம். பகவான் பார்த்தா நல்லா ராமநாமம் ஜபிச்சாச்சு, அதுக்கு ராமாயணம் எழுதி அனுகிரகம் பண்ணிட்டேன். இப்ப வால்மீகிக்கு அடுத்த அனுகிரகம் பண்ணணும். என்னடா அனுகிரகம்னா, தாயார வால்மீகியுடைய ஆசிரமத்துல தங்க வைக்கணும். அப்ப தாயார் அனுகிரகம் பூரணமா கிடைக்கும். ஏன்னா ராமாயணத்தை சரியா கேட்கறது யார் தகுந்தியான அதிகாரின்னா சீதா மாதா தான். அதனால பகவான் பார்த்தான், சரின்னு சொல்லி கர்ப்பவதியா வேற இருக்கா. அப்ப தன் குழந்தைகளுக்கு வால்மீகியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பகவான் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. பகவானுடைய பிள்ளைகள் தானே, ஆனா பகவான் பார்த்தான் ஒரு சத்குருவனுடைய ஆசீர்வாதம் குழந்தைக்கு வேணும். கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைகள் சத்குரு ஆசீர்வாதம் கிடைச்சு கொடுத்தோம்னா நிச்சயமா அந்த குழந்தைகள் வழி தப்பி போகாது, போக முடியாது. அதுக்கு இந்த வண்ணான் விஷயம் ஒரு காரணமா கிடைச்சு கொடுத்து சுவாமிக்கு. உடனே ஒரு பிரஜையினுடையதான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது ராஜ தர்மம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை கூப்பிட்டு கொண்டு போய் சீதைய வால்மீகி ஆசிரமத்து பக்கத்துல விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு. உடனே லக்ஷ்மணன் ஒண்ணு எதிர்பேச்சு பேச முடியல, நேர கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா. சீதா மாதாவுக்கு ஒன்னும் புரியல, சரின்னு சொல்லி பக்கத்துல வால்மீகி மகர்ஷி ஆசிரமத்திற்கு எல்லாம் வந்தார்கள். அழிச்சுட்டு போயாச்சு சீதா மாதாவை. எதுக்குமா இங்க விட்டுருக்க, எனக்கு தெரியாது, பரவாயில்ல, ரிஷிகள் ஆசிரமம் இருக்குன்னு சந்தோஷமா தாயார் இருக்கா. அப்ப வால்மீகி எழுதின ராமாயணத்தை முதல் முதலுடைய ஸ்ரோதா பண்ணது யாருன்னா தாயார் தான். முதல் ஸ்ரோதா, ஸ்ரோதானா கேட்கிறவ, முதல் ஆடியன்ஸ் யாருன்னா ஸ்வயம் சீதா மாதா. ஏன்னா ஒரு விஷயம் தாயார் காதுல போயிடுதுன்னா அது லோகத்துக்கே போய் சேரும். அம்மா காதுல ஒரு விஷயம் நல்ல விஷயம் போயிடுதுன்னா அப்படியே குழந்தைகள் எல்லாருக்கும் பரவும் இல்லையா, அது ஜெகஜனனி ஜெகன்மாதா. அழகா சீதா உட்காந்து டெய்லி ராமாயணம் கேட்கிறா வால்மீகி சந்தோஷமா. ரெண்டு விஷயம், கர்ப்பவதியா இருக்கும்பொழுது அது தலப்பிரசவம்னா நிச்சயமா பிறந்தாத்துக்கு அனுப்புவான். ஏன்னா அந்த சமயத்துல பிறந்தாத்துல தான் அவளுக்கு அந்த வார்ம், அந்த ஒரு அரவணைப்பு கிடைக்கும். மாமியாரத்தை பாத்துக்கிறா, மத்தவா பாத்துக்கிறா, சௌகரியங்கள்லாம் இருக்கட்டமே. இப்பயே பாக்க எத்தனையோ பேர் இந்த ஃபாரின்ல இருக்காங்கன்னா அந்த ஊர்ல குழந்தைகள் பிறந்தா அந்த ஊர் சிட்டிசனா கிடைக்கும், அவளுக்கு கிரீன் கார்டு கிடைக்கும், இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னா அப்ப கூட அம்மாவையும் அப்பாவையும் அங்க வந்துருங்கோ, அந்த வார்ம்த் வேண்டி இருக்கு அவளுக்கு. தன்னுடைய தாயினுடைய அரவணைப்புல இருக்கும் பொழுது அந்த ஸ்திரீக்கு அது ஒரு கான்பிடன்ஸ், அது அது ஒரு பெண்ணா இருந்து தாய்மை அடைஞ்சு அம்மாவுடைய அரவணைப்புல ஒதுங்கினால் ஒழிய இது புரியாது. ஏன்னா தலைப்பிரசவம் போது அதனுடைய வலி எப்படின்னு தெரியாது, வயிற்ற பரட்டுமா வாந்தி வருமா மசக்க அப்படின்வா, அது இழுத்து போட்டு அம்மா தான் எல்லாம் பண்ணி கொடுப்பா. அப்ப இவளை மிதிலா தேசத்துக்கு அனுப்பலையாம் ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு பயம், ஐயா ஜனகர் ஏதாவது சொல்லிட்டாருனா, என்னடைய உங்க ஆத்துக்கார பாட்டு காட்டுக்கெல்லாம் அழிச்சுட்டு போயிட்டார், இப்ப பெருசா இங்க கொண்டு விட்டாரா அப்படின்னா சொல்லிட்டாருனா கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தி ராமனுக்கு. பார்த்தா அப்ப சகோதரன் வீட்டுக்கு அனுப்பலான்னு தீர்மானம் பண்ணிட்டார். சகோதரன் யாருன்னா வால்மீகி. வால்மீகி எப்படி சகோதரன்னா, சீதா மாதா நிலத்தை உழுத வழியில பிறந்தவள், கலப்பை உழுத வழிதான் சீதை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். வால்மீகியும் மண்ணிலேருந்து புத்திலேந்து தானே வந்தார், அதுக்கு முன்னாடி ரத்னாகரன், புத்திலேந்து வந்த பிறகுதான் வால்மீகி. அப்ப ரெண்டு பேருக்கும் மண்ணுடைய சம்பந்தம். அப்ப சகோதரன் சகோதரி ஆயிட்டாளம். அது கார்த்திகை தீபத்துக்குன்னு வருது பாருங்க, நமக்கு சகோதரன் சகோதரி எல்லாமே அழகா. சகோதரன் சகோதரி ஆனதுனாலு பகவான் பார்த்தா பிறந்தாத்துக்கு அனுப்புற மாதிரி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சுட்டான். அப்ப இவ்வளவு யோசிச்சு ராமச்சந்திர மூர்த்தி அனுப்பிட்டார். எதுக்கிட்டா சீதா மாதா ராமாயணம் கேட்கலாம், சீதா மாதாவுக்கு ரெஸ்ட் வேணும். அரண்மனையில இருந்தா மாத்தி 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 எல்லாம் இருக்கும், திடீர்னு ஏதாவது திருப்பி அந்த கைகேயி நினைப்பு எல்லாம் வந்துடுத்துனா இந்த 14 வருஷம் திருப்பி திருப்பி எல்லாரும் பழைய கதையை கேட்டுட்டே இருப்பா, என்ன பாடுபட்டடி அப்படின்லாம் வருத்தப்பட்டா திருப்பி திருப்பி மனசு இருக்கும். ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டோம், ஒரு சத்குருவனுடைய நிழல ஒதுங்கினோம்னா இந்த உலகாயுத துக்கங்கள், நம்ம வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள்லாம் நம்ம மனசை பாதிக்காது. அது மனசுல வந்தாலும் பெருசா பாதிக்காமல் பார்த்துப்பான். அதுவும் சத்விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள்லாம் அப்படி ஓரம் தானா ஒதுங்கிப்படும். அதனாலதான் சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர் அவ்வளவு அழகா சொன்னார். அப்ப அழகா இவ்வளவு பிளான் பண்ணி தான் தாயார பெருமாள் வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்து பக்கத்துல விட சொன்னார். தாயார் உட்கார்ந்து டெய்லி ராமாயணம் கேட்கிறா, கர்ப்பத்திற்க குழந்தைகளும் ராமாயணம் கேட்கறது, டெய்லி சத்விஷயத்தோட அந்த குழந்தைகள் வளர்றது. வால்மீகிக்கு பரம சந்தோஷம், இப்படி ஒரு ஸ்ரோதா கிடைச்சுட்டாரு. அது இல்லாம அவருக்கு ஒரு ஆசையம், இந்த ராமாயணத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தணும், ஜனங்கள் நல்லா இருக்கணும். பகவான் பார்த்தான், இவ்வளவு ரத்னாகரன் கொலகாரனா இருந்தவன், கொள்ளக்காரனா இருந்தவன் இவ்வளவு தூரம் ராமநாமத்தை ஜெபிச்சு மாறி வந்திருக்கான், அவனுக்கு நல்ல கிஃப்ட் நான் கொடுக்கறேன். என்னடா கிஃப்ட்னா, தன் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற பொறுப்பையும், தன் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் பண்ற பொறுப்பையும், தன் குழந்தைகளுக்கு வேதாபியாசம் பண்ற பொறுப்பையும் சுவாமி அந்த வால்மீகி கொடுத்துட்டார். தன் குழந்தைகளை பொறுப்பா வளர்க்கிற பொறுப்பை பகவான் வால்மீகி கொடுத்துட்டாருன்னா, ஒரு பக்தன் நாமத்தை ஜபிச்சு பகவான நம்பினா பகவான் என்னெல்லாம் பண்ணுவான்னு பாத்துக்கோங்க. அப்ப வால்மீகி மாதிரி ஜபிக்கணும், அது ஒண்ணு இருக்கு இல்லையா, அறகுறையா ஜபிக்கிற நமக்கே இவ்வளவு பண்ற சுவாமி, எத்தனை விஷயங்கள், பெரிய சத்தையோ நாம பக்தியோ இல்லை, ஆனாலும் அந்த நாம ஜபத்துக்கு பகவான் அவ்வளவு அழகா கிருப பண்றானோ. அப்ப அத்தனை வசத்தி அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம். இவ்வளவு பிளான் பண்ணிதான் விட்டார். குழந்தைகள் பிறந்தார்கள், பிறந்த உடனே அந்த குழந்தைகளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணது வால்மீகி மகரிஷி. ராமனுடைய பிள்ளைகள், இது சாதாரண மனுஷ குழந்தைகள் இல்லை, ராமனுடைய பிள்ளைகள். இந்த காலத்திலாம் குழந்தை பத்திக்கு போறோன்னா எவ்வளவு யோசிப்பா பேரு, இந்த பேரா அந்த பேரா அந்த பேரா இந்த பேரா, எவ்வளவு யோசிக்கிற இன்டர்நெட் எல்லாம் பார்த்து. இந்த காலத்தெல்லாம் பெரியவாள் இடத்துல டிஸ்கஷனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்த காலத்தெல்லாம் பெரியவா தான் குழந்தைகளுக்கு பெயரை தீர்மானம் பண்ணுவா, முக்கியமா எப்படியும் ஆத்துல மூத்தவாளோட பெயரை வச்சிருவா, அதுக்கப்புறமா வேற பேர் கூப்பிடத்துக்குன்னு ஒரு பேர் வைப்பா. தப்பு சரியில்லை, அந்த காலத்துல பெரியவாளுக்கு அந்த மரியாதையை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பெரியவா பேர் வச்ச குழந்தைகள்லாம் நல்லா தான் இருக்கா, ஒன்னும் வீணாலாம் போகல எனக்கு தெரிஞ்சு. அதுல குரு பேர் வச்சுட்டாருன்னா கேட்கணும் அந்த பாக்யம் அந்த குழந்தைகளுக்கு. பிறந்த உடனே லவ குஷா அப்படின்னு பேர் வச்சுட்டார், லவன் குஷன். வால்மீகி தான் குழந்தைகளை வாங்கிக்கிறா, வால்மீகி தான் ஆசீர்வாதம் பண்றார், வால்மீகி தான் பேர் வைக்கிறா. பிறந்த குழந்தைகள் காதல ராமான்னு உபதேசம் பண்ற, அப்பா பேரையே பிள்ளைகளுக்கு உபதேசம். பகவானுடைய பிள்ளைகளா இருந்தாலும் பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் கதி அவளுக்கு. இந்த குழந்தைகள் நாலு மேனியும் பொழுது ஒண்ணமா வளர்றது அவ்வளவு அழகா அதுங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை அகம் குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அப்படின்றோம் இல்லையா. நிஜமாவே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த லோகத்துல பிரகடனப்படுத்தும் கூடா பசங்களா அப்படின்னு சார், அந்த குழந்தைகளும் அதை பாடிண்டே போறா. அந்த ராமாயணம் அந்த குழந்தைகளை ஜோரா அயோத்தியாவை கைஷண்ட போய் ராம சன்னிதானத்திலேயே ராமாயணத்தை பாட வச்சுடுத்து. பெண் பிள்ளை இதை பிடிச்சுட்டா, இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. ரெண்டு மன்னர்களாம் அதான அடுத்த மன்னர்கள், ராமனுக்கு அப்புறம் அவாதானே, அவ்வளவு சிரேஷ்டம். இரு மன்னரை பெற்றேனும் வால்மீகரை போல, அதாவது அந்த ராமநாமத்தினுடைய எல்லையை புரிஞ்சுட்டு பேசுறார். இல்லாட்டி ராமநாமம் ஜபித்தேனோ வால்மீகரை போல இப்படிதானே சொல்றோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சு ராமநாமம் ஜபிச்சார் வால்மீகர் இப்படிதானே பேசுவோம். இந்த ராமநாமத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னடான்னா, ராமனுடைய பசங்களுக்கு பெயர் வச்சு அவர்களுக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணி ராமாயணம் சொல்லி கொடுத்து அவர்களை ராமனுடைய சன்னிதானத்துல பாட வச்சாரு. இந்த பாக்கியம் அடியாள் அது போல இல்லையே சுவாமி. அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, என்ன ஒரு ஆழம் பாருங்க. பெண்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இந்த வாக்கியத்தை கொண்டு ராமனுடைய பல தவறான அபிப்பிராயங்கள், ராமனை பத்தி நம்ம வச்சிருக்க பல தவறான அபிப்பிராயங்கள் தப்பு அப்படின்னு நிரூபணம் பண்ற ஒரு அனுகிரகத்தை இன்னைக்கு எனக்கு திருப்பாணாழ்வார் கொடுத்துட்டார். அப்படிதான் சொன்ன ரங்கனுடைய கிருபை. ஏன்னா ரங்கனுக்கு தெரியாத ராமனா, ராமனுக்கு தெரியாத ரங்கனா? ரங்கனு ராமனை ஆராதனை பண்ண ரங்கனாச்சே. திருப்பாணாழ்வார் ஆண்டானாலே ரங்கன் தானே முதல்ல, அந்நிர் ஆழ்வார்கள்னாலே ரங்கன் தான். அந்த ரங்க கிருபை அந்த ராமனுடைய சத்தியத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் இன்னைக்கு நிரூபணம் பண்ற பாக்கியத்தை பெண்பிள்ளை கொடுத்துட்டார். அதனாலதான் சொல்ற அடியாள் முசல் புழுக்க வளப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. இரு மன்னரை, மன்னர் தான் சொல்றவர், இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. இது அதை வேற யார்கிட்ட அவர் சொல்லியிருந்தா கூட விசேஷம் இல்லை. இது எல்லாத்துக்கும் சாட்சியான லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர். ராமன் கிட்ட கதர்றார், அண்ணா எதுக்கண்ணா கொண்டு போய் விட சொல்றார், மன்னிக்கிட்ட என்ன தப்பு இருக்கு சீதா மாதா இடத்துல, அவள் தான் அக்னி பிரவேசம் பண்ணாளே, லோகமே பார்த்துதே, திரும்பியே ஏன்னா வண்ணான கொண்டு ஜெயில போட்டு தலைய சீவிடலான்னு கத்தின லக்ஷ்மணன். இவ்வளவு கஷ்டம் பாருங்க லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை. 14 வருஷம் காட்டுல வனவாசம், அதுக்கப்புறம் மாரீசன் மான் பின்னாடி சுவாமி போனோன்னு சீதை வாயில வந்தபடி எல்லாம் திட்டா, சீதையை வெளியிட்டு வந்ததுக்கு ராமன் திட்டார். அத்தனை பாடுபட்டா இப்ப பழிய வேற கர்ப்பவதியான சீதைய கொண்டு போய் வால்மீகி வேற பகவான் எவ்வளவு நம்பறாரு பாருங்க. அந்த லக்ஷ்மணன் வேற யாரும் இவ்வளவு நம்பல, அதே பரதா நீ போடா ஆஞ்சநேயர் கொண்டு விட சொல்ல வேண்டியதுதானே. வேற யாரும் ராமன் சொன்னா அப்படியே கேட்க மாட்டாளா, லக்ஷ்மணன தவிர. அப்படி சீதா மாதாவை கொண்டு விட்ட அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர் சேவிக்கிறார் சீதா மாதா. வாங்க அப்படி போகலாம் அப்படின்னோட வால்மீகி ஆசிரமம், ஆமாம்பா அப்படின்னா சொல்லி ஐஷன் போயிட்டு சரி மாதா உத்தரவு கிளம்புறேன். ஏ லக்ஷ்மணா நானும் திரும்பி வரேன்டாங்கடா விட்டுட்டு போறேன். இல்லம்மா ராஜாங்க உத்தரவு, உங்களை இங்க விட்டுட்டு வர சொல்லிட்டார் ராமச்சந்திரமூர்த்தின்னு பொங்கி வந்த அழுகிய அடக்கிண்டு தாயார சேவிச்சுட்டு இந்த பாவிய மன்னிச்சிடுங்கோமான்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம வேகமா ரதத்துல ஓடி வந்த அந்த லக்ஷ்மணன். அந்த குற்றம் இருந்துட்டே இருந்துதான் இன்னைக்கு இந்த பெண் பிள்ளை இந்த வாக்கியம் சொன்ன அபாடா ராமானுஜருக்கு ஒரு சமாதானம் வந்துதான். ஏன்னா ராமானுஜர் ராமாயணத்தை ஒரு வருஷ கால பரியந்தம் பெரிய திருமலை நம்பிகளிடத்துல திருமலை திருப்பதி அடிவாரத்துல கேட்டவர். அப்பெல்லாம் இந்த விஷயம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் அடடான்னு மனசு நொந்து போயிடுவார். ஆனா இன்னைக்கு இந்த பெண் பிள்ளை வாக்கியத்துல அவருடைய என்ன சொல்றது, ஜென்மாந்திர துக்கத்துக்கு ஒரு மருந்து, மயிலிறகாலே மயிலிறகினாலே மருந்து தடவினா போல இரு மன்னரை பெற்றேனும் வால்மீகரை போலே. ராமானுஜர் கைய கூப்பிண்டார், ஹா சீதா மாதா அப்படின்னு ஜபிச்சார். ஏ வால்மீகி மகரிஷி அப்படின்னு தளச்சார். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். எப்பொழுது ராமா 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 ராமானு கத்தின்றிருக்கிற அந்த வால்மீகி விஷயத்தை இந்த பெண்பிள்ள சொல்லிட்டார். சொன்ன உடனே ராமானுஜர் மனசுல ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் அப்படின்னு மனசுல ஜபிச்சார். அப்ப இனிமேல் எவனாவது ராமனை தப்பா பேசினா பலார்னு அறையணும், இல்லாட்டி இந்த விஷயத்த சொல்லணும் சரியா. வண்ணானாலே வால்மீகிக்கு அனுக்கிரகம் புரிஞ்சதோ? பெண் பிள்ளை எவ்வளவு தெளிவா விஷயத்த புரிஞ்சு பேசுறா பாருங்க. வைகுண்டம் போனா பெண் பிள்ளைய ஒரு 81 சுத்து சுத்தினான, ஒவ்வொரு வாக்கியத்துக்கு ஒரு சுத்துன்னு 81 பிரதட்சிணம் பண்ணி அவளை சேவிக்கணும். அவளை சேவிச்சுட்டு அப்புறம் ராமானுஜர் சேவிச்சா போதும். சரியா? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானைப் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரைப் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போலே, அந்தரங்கம் சொன்னேனோ த்ரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவு மற்றறியேனோ கவியாரைப் போலே, பெற்றேனோ தேவகியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரைப் போலே, புக்கேனோ சஞ்சயனைப் போலே, தால் பெற்றேனோ ஜனகரைப் போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரைப் போலே, முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு தெரிந்தேனோ திருவடியைப் போலே, தீர்த்தேனோ நம்பாடுவானைப் போலே, தீல் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. அதுலயும் ராமானுஜர் இந்த லவகுசா அயோத்தியாவுக்கு வந்து ராம சபையில ஆச்சரியமா ராமாயணம் சொல்லும் பொழுது உட்கார்ந்து கேட்ட லக்ஷ்மணன், ராமன் லக்ஷ்மணன் பக்கத்துல உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டாள திரும்பி திரும்பி, லக்ஷ்மணா பார்த்துட்டியாடா அண்ணா, அந்த 14 என்னெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டதுன்னு அப்ப பார்த்ததோட இப்ப கேட்கும் போது ரொம்ப வலிக்கிறதுண்ணா அப்படின்னு சொன்ன அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன். பெண் பிள்ளை பாக்கியத்தை என்னன்னு சொல்றது, அவளால நாம் அடையிற பாக்கியத்துக்கு எத்தனை கோடி ஜென்ம அவளுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில எல்லாருடைய கடனையும் தீர்த்துள்ளலாம், பெண் பிள்ளை கடன் மட்டும் தீராது, தீரவும் வேண்டாம். அதனால பெண்களே, பெண்ணா பிறந்தா மாதிரி இருக்குன்னு புலம்பாதீங்க, பெண் பிள்ளை மாதிரி இந்த பெண் பிள்ளையா மாறிடணும். அத்தியாச்சரியமான பெண் பிள்ளை திருவடிகளுக்கு கோடி நமஸ்காரங்கள். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு, ஜெய் போலோ வால்மீகி மகர்ஷிக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.